தென்றல் மார்ச் 2014 ஆண்டு இதழில் எழுத்தாளர் பகுதியில் சித்தி ஜுனைதா பேகம் அரவிந்த் அவர்கள் எழுதியுள்ளது. ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இப்போது சில காலமாக ஆண் பாலரை போலவே பெண் பாலரும் கல்வி விஷயத்தில் இந்நாட்டில் முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் என்பதை யாவரும் அறிவர். பெண் பாலரில் சில சாதியினர் மட்டும் கல்வியில் மிக்க மேம்பாடுற்று விளங்குகின்றனர். தமிழ் சம்பந்தப்பட்ட மட்டில் மகமரிய பெண்களில் நன்றாக படித்தவர்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆண் பாலரில் அந்த வகையில் பல வித்வான்கள் உண்டு. மகமதியர்கள் உள்ளும் தமிழ் நூல்களை பயின்றுள்ள பெண்மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்புத்தகம் நன்கு விளக்குகிறது. எல்லாவற்றிலும் மேலானது கடமையே என்பதும், பரோபகார செயல் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது என்பதும், பொருளாசை மேலிட்டவர்கள் எதுவும் செய்ய துணிவு என்பதும் இப்புத்தகத்தில் கண்ட முக்கிய விஷயங்கள். இதன் நடை யாவரும் படித்தறிந்து மகிழும்படி அமைந்திருக்கிறது. கதைப்போக்கும் நன்றாக உள்ளது. இப்படி புகழ்ந்திருப்பவர் மகோபாத்தியாய டாக்டர் ஓவே சாமிநாதையர் அவர்கள். அவ்வாறு ஓவே சாவால் பாராட்டப்பட்ட நூல் சித்தி ஜுனைதா பேகம் எழுதிய காதலா கடமையா. வண்ணக்கழிய புலவரின் வழியில் வந்த ஜுனைதா பேகம் 1917 ஆண்டு நாகூரில் பிறந்தார். தந்தை எம் ஷரீப் பேக், தாயார் கதீஜா என்னும் முத்துக்கணி. இவரது பள்ளி படிப்பு 3 வகுப்போடு முற்று பெற்றது. இருந்தாலும் ஆர்வத்துடன் பயந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றார். 12 ஃபக்கீர் மாலிமா என்பவருடன் திருமணம் நிகழ்ந்தது. 4 மகவுகள் வாய்த்தன. சில வருடங்களில் கணவர் காலமாகிவிட்டதால் குடும்பம் தவித்தது. இந்நிலையில் தனது சோகத்தை மறக்க இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்தின் மீது கவனம் செலுத்த துவங்கினார். சிறு சிறு கதை கட்டுரைகளை எழுதினார். முதல் கதையான ஹலீமா அல்லது கற்பின் மாண்பு இவரை ஒரு புரட்சி பெண்ணாக அடையாளம் காட்டியது. அதற்கு பல எதிர்ப்புகள் வந்த போதும் அவற்றை சமாளித்து மேற்கொண்டு எழுதினார். இவர் எழுதிய முதல் நாவல் காதலா கடமையா. இதன் முன்னுரையில் இக்கதையில் தலைவகனாய் வரும் சுரேந்திரன் என்பான் கடமையின் பொருட்டு தன் வாழ்க்கை இன்பத்தை தியாகம் செய்கின்றான். கதாநாயகியாகிய விஜயசுந்தரி என்னும் மின்னால் தன் கடமையில் என்றும் வழிவுகிட என்னும் காலி உலகினில் உயிர் வாழ்வான் ஒவ்வொருவனும் எல்லாவற்றிலும் கடமையே தன் வாழ்க்கையில் பிரதானமாய் கொள்ள வேண்டும் என சுரேந்திரன் எடுத்து காட்டுகின்றான். இக்கதையில் இன்னும் பல சிறந்த நீதிகளும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் இப்புத்தகத்தை ஆதரித்து எனக்கு மென்மேலும் ஊக்கத்தை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாவலை எழுதும் போது அவருக்கு மிகவும் இளவயது என்பது குறிப்பிடத்தக்கது. நச்சுடைய சில நாகங்களை தனக்கு குடிகளாய் கொண்ட இவ்வூரின் சிலர் தம் தூற்றுதலுக்கு அஞ்சி பத்திரிகைகளுக்கு பெயர் போடாத கட்டுரைகள் வரைந்தனுப்புமாறு அன்று என்னை தூண்டியவர் என்று தம் சிற்றனை ஹதீஜாவை பற்றியும் நாவல் முன்னிலையில் குறிப்பிட்டுள்ளார் ஜுனைதா பேகம். ஏனென்றால் அக்காலத்தில், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில், பெண்கள் யாரும் எழுத்துத்துறைக்கு வரவில்லை. அப்படியே ஒரு சிலர் எழுதினாலும் கூட தங்கள் பெயரை வெளியிடும் துணிச்சல் இருக்கவில்லை. அத்தகைய சூழலில் கதை கட்டுரை நாவல் என்று எழுதியதுடன் தன் பெயரையும் முகவரியையும் கூட படைப்புகளில் குறிப்பிட்டவர் ஜுனைதா பேகம். வனஜா அல்லது கணவனின் கொடுமை, செண்பகவல்லி தேவி அல்லது தென்னாடு போன்ற அப்பாசிய குலத்தோன்றல், பெண் உள்ளம் அல்லது சுதந்திர உதயம் போன்ற புதினங்களுடன் திருநாகூர் அண்ணனின் திவ்ய மாண்பு என்ற வரலாற்று நூலையும் எழுதியுள்ளார். இஸ்லாமும் பெண்களும் என்ற தலைப்பில் இவர் எழுதியிருக்கும் கட்டுரை தொகுப்பு இவரது ஆய்வு நோக்கையும் சமூக அக்கறையையும் காட்டுவதாகும். மேலும் மலைநாட்டு மன்னன் காஜா ஹசன் பசரி, முஸ்லிம் பெருமக்கள் வரலாறு போன்றவையும் குறிப்பிடத்தக்கவையாகும். இத்துடன் எண்ணற்ற கட்டுரைகள், சிறுகதைகளை பல இதழ்களில் எழுதியுள்ளார். இவர் எழுதிய மகிழம்பு நாவலும் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. மகிழம்பூவில் பெண்மையின் பொற்குணம் மட்டும் மணக்கவில்லை, ஆசிரியின் இலட்சிய பெருநோக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. ஆசிரியின் எண்ண ஓட்டங்களின் வேகமும் விரைவு கதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் படிச்சிருக்கின்றது. பாத்திர படைப்பிலும் இயற்கை வருணனையிலும் உரையாடலும் நயத்தக்க நாகரீக நடையழகு பேணப்பட்டு எழுத்து இழைக்கப்பட்டுள்ளது. பெண் வெறும் போகப்பொருள் அல்ல. பூமியில் பயிர் விளைச்சல் நடைபெறுவது போல பெண்மையில் உயிர் விளைச்சல் நடைபெறுகிறது. உயிரினும் சிறந்த செம்பொருள் ஏதேனும் உண்டோ? பெண்மையின் சிறந்த பொறுமையுண்டா? தாய்மையினும் சிறந்த தனி பெருமையுண்டோ? இப்படிப்பட்ட சிந்தனை தூண்டல்கள் ஜுனைதாவின் எழுத்தில் பின்னி பிணைந்துள்ளன என்கிறார் மகிழம்பு நாவலின் முன்னுரையில் பேராசிரியர் கே எம் காதர் முஹிதீன். தன் நாவலை பற்றி ஜுனைதா பேகம், இப்போது வெளிவரும் மாத வார இதழ்களில் பத்திரிகையை பார்ப்பவர்க்கு கவர்ச்சியூட்டினால், விலை போகும் என்ற கருத்தினாலோ வேறு எதனாலோ பிஞ்சு உள்ளங்களில் இளம் சிறுவர் சிறுமிகள் உள்ளத்தில் தீய கிளர்ச்சியை ஊட்டத்தக்க ஆபாசமான அசிங்கமான சிறுகதைகள், சரித்திர கதைகள், குறுநாவல்கள் எழுதி வெளியிடுகிறார்கள். படங்களும் அவைகளுக்கு ஏற்ப அமைக்கின்றார்கள். இவர்களை உயர்ந்த எழுத்தாளர்கள் என்றும் சமூக சீர்திருத்தவாதிகள் என்றும் கூறுகின்றனர். இவைகளை பார்க்கும் போது மனம் புண்படுகின்றது, வேதனை உழுகின்றது. அம்மாதிரி பண்பற்ற கதைகளை படிக்கும் வாசகர்களுக்கு இந்த நூல் நல்வழி காட்டும் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த கால இஸ்லாமிய உலகில் லாகூரிலிருந்து புரட்சி செய்த ஒரு படைப்பாளி என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு படி மேலே போய் வரலாறு படைத்தவர் படிக்காத மேதை என்று வர்ணித்தாலும் பொருத்தமானதே என்கிறார் பேராசிரியரும் எழுத்தாளரும் ஜுனைதா பேகத்தின் தங்கை மகனான் நாகூர் ரூமி. மேலும் அவர் எழுதப்பட்ட காலம், சூழல், பின்புலம், ஆச்சிமாவின் பள்ளி படிப்பின்மை மற்றும் அந்த காலத்தில் முஸ்லிம் பெண்களுக்கு இருந்த கட்டுப்பாடுகள் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்ப்போமேயானால் இவற்றையெல்லாம் மீறி அவர்கள் எழுதி தனது பெயரையும் போட்டு தன் வீட்டு முகவரியையும் கொடுத்து உருவப்படங்களுடன் கூடிய புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார்கள். ஆச்சிமாவின் துணிச்சலும் அந்த இளவயதில் இருந்த முதிர்ச்சியும் வியப்பை ஏற்படுத்துகிறது என்கிறார். சித்திக் என்பது அரபியில் உண்மையாளர் என்ற பொருளை தரும். சித்திக்கின் பெண்பால் தான் சித்தி. நபிகள் நாயகத்தின் வழியை பின்பற்றுபவோருக்கான அடையாள சொல் இது. சித்தி ஜுனைதா பேகம் இலக்கிய ஆர்வலராக இருந்ததுடன் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்கிறார். அதே சமயம் தம் படைப்புகள் மூலம் சமுதாய சீர்திருத்த நோக்குடனும் புரட்சி எண்ணத்துடனும் சமுதாயத்தில் மண்டி கிடக்கும் மடமைகளை, மூட பழக்க வழக்கங்களை மிக கடுமையாக சாடினார். தனது 4 மகள்களுடன் நிறைவாழ்வு வாழ்ந்த சித்தி ஜுனைதா பேகம் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மார்ச் 19, 1998 அன்று காலமானார். இஸ்லாமிய பெண் இலக்கியவாதிகளுக்கு ஒரு முன்னோடி ஆவார் சித்தி ஜுனைதா பேகம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.